Today we turn to Matthew's Gospel chapter 8.
இன்றைக்கு நாம் மத்தேயு 8 அதிகாரம் 18 வசனத்தை பார்க்கலாம். நாம் இயேசு கற்பித்த அனைத்தும் இந்த வேத பாடத்தை நாம் தொடர்கிறோம். நினைவில் கொள்ளுங்கள், நாம் மத்தேயு 20 அதிகாரம் 28 வசனத்தில் ஆண்டவர் சொன்ன இந்த கட்டளையை நாம் பின்பற்ற விரும்புகிறோம். நீங்கள் சகல தாசித்தாருக்கும் சென்று அவர்களை சீஷராக்கி நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன காரியத்தை தியானிக்கிறோம். அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் அவருடைய கிரியைகளின் மூலமாகவும் தம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இரண்டு விதமாக கற்றுக் கொடுத்தார், தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் கிரியையின் மூலமாகவும். அவற்றை நாம் பார்த்து வருகிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம் மத்தேயு 8 அதிகாரம் 18 வசனத்திலே, பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறத இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, வேதபாரகன் என்பவன் வேதத்தை நன்றாக படித்த ஒரு கல்விமான், அநேக வருடங்களாக வேதத்தை படித்தவன். இப்படி அந்த நாட்களில் அநேகர் இருக்கிறார்கள், இன்றைக்கும் அநேகர் இருக்கிறார்கள் பைபிள் காலேஜ் செல்கிறவர்கள். அவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவர் உடனடியாக ஒரு காரியத்தை சொன்னார். அந்த வேதபாரகன் செலுத்த வேண்டிய ஒரு விலைக்கரையும் தன்னை பின்பற்ற வேண்டியிருந்தால் விலைக்கரை என்ன என்பதை சொல்லியிருந்தார். ஜனங்களிடத்திலிருந்து அந்த விலைக்கரையம் என்ன என்பதை அவர் சொல்லுவதை அவர் மறைக்கவே இல்லை. என்ன அவசகரியங்களை எதிர்கொள்ள வேண்டும், என்ன தியானம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து மறைக்காமல் சொல்லிவிடுவார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் மறைக்கிறார்கள், ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசு அந்த ஐஸ்வர்யவான வாலிபண்டத்தில் சொன்னார், நீ எல்லாவற்றையும் விற்று ஏழைகளை கொடு என்று சொன்னார். அதை எல்லாரிடத்திலும் அதை சொல்லவில்லை. அந்த மனுஷனிடத்திலே பண ஆசை ஒரு கேன்சரை போல தன்னுடைய பெருகியிருந்ததுனால அப்படி சொன்னார். ஆனால் சகேபிடத்திலே ஆண்டவர் சொல்லவில்லை. தன்னுடைய ஆஸ்தியிலே பாதியை கொடுப்பேன் என்று சொன்னதுமே அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். லாசருடைய மேரியனுடைய மரியாளுடைய விஷயத்திலே அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இந்த பண ஆசை என்கிற இந்த கேன்சர் ஜனங்களிடத்திலே வெவ்வேறு அளவிலே அது பெருகியிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஒரு தருணத்திலே எல்லாவற்றையும் விட்டுவிட சொன்னார். ஆனால் இங்கே இந்த நபரிடத்திலே ஒரு காரியத்தை அவர் பகுத்தறிந்தார். அவர் அருமையான பகுத்தறிவு கொண்டிருந்தார். மனுஷருடைய தேவைக்கு ஏற்றபடி ஆண்டவர் பேசினார். நாம் தேவனோடு அநேக வருடங்கள் வாழ்ந்திருந்தால் அதை நாம் அனுபவிப்போம். இது தீர்க்கதரிசன ஊழியத்தை குறித்து இருக்கிறது. தீர்க்கதரிசன ஊழியம் என்றால் என்ன? நாம் சாதாரண சம்பாஷணைகளும் கூட தேவன் கொடுத்த அந்த பகுத்தறிவின்படி ஒரு நபருடைய தேவையை கேற்றபடி அதுக்கு ஏற்ற வார்த்தையை நாம் சொல்ல முடியும். ஆண்டவர் இதை சொன்னார். இது ஏதோ ஒரே தரமான பதில் அல்ல. இந்த நபரிடத்திலே சென்று நீ எல்லாவற்றையும் விற்று ஏழை கொடு என்று சொல்லவில்லை. அதை வேறொரு நபருக்கு சொன்னார். இந்த நபருக்கு ஆண்டவர் சொல்கிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு என்று சொன்னார். வேதபாரகர்கள் வேதத்தை ஒரே மாதிரியாக மேற்கோள் காட்டுவார்கள். அவர்கள் வேத கலாசாலையை கற்றுக்கொண்டிருக்க இந்த பிரச்சனைக்கு இந்த வசனத்தை சொல்லுங்கள், இந்த பிரச்சனைக்கு எந்த வசனத்தை சொல்லுங்கள் என்று. ஆனால் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற விஷயத்திலே அவர்கள் கல்வி அறிவு பெற்றதை வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். கம்ப்யூட்டர் கம்பெனிகளிலே கஸ்டமர் சப்போர்ட் என்று இருப்பார்கள். ஏதாவது ஒரு வாடிக்கையாளர் ஏதோ பிரச்சனை என்று அந்த கம்பெனியை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த நபர் அந்த கம்ப்யூட்டரில் அந்த பிரச்சனையை தேடி பார்ப்பார். அதுக்கு என்ன பதில் என்று வரும்பொழுது அதை அந்த போனிலே அதை சொல்லிவிடுவார். இப்படி நாம் ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியம் நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுத்தறிவு மூலம் செய்ய வேண்டும். அதற்காக தான் நமக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் தேவைப்படுகிறது. சரியான வார்த்தை சொல்வதற்கு அந்த பழைய உடன்படிக்கையை தீர்க்க தரிசிகள் அவர்கள் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது தமிழத்திலே வந்த ஒவ்வொரு நபருக்கும் ஏற்ற வார்த்தைகளை செய்தார்கள். ஊழியம் செய்வது என்பது மிகவும் விலைக்கரையும் நிறைந்த ஒரு காரியம். வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, நாம் தேவனோடு நடக்க வேண்டும். நாம் தேவனோடு நடக்கும் பொழுது தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் அந்த நடை ஒவ்வொரு தருணத்துக்கும் தேவையான சரியான வார்த்தையை நமக்கு தரும். அதே விதமாகத்தான் இயேசு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரியான வார்த்தையை பேசினார். உதாரணமாக இந்த பரிசேயர்கள் இந்த விவசாயத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கொலை செய்ய வேண்டும் என்று கல்லறிய வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த இடத்திலே பிரமாணத்துவத்தை குறித்து இயேசு ஒரு பெரிய விரிவுரையை நடத்தவில்லை. அந்த சமயத்திலே இரக்கத்தை குறித்து ஒரு பெரிய விரிவுரையை நடத்தவில்லை. அவர் பிதாவை தேடினார், அவர் ஒரு சில தருணம் காத்திருந்தார், அதனால்தான் தரையிலே அவர் எழுதி கொண்டிருந்தார். தன்னுடைய மனதிலே தேவனுடைய சத்தத்தை தெளிவாக அறிந்து கொள்ளும்படி பிதாவிடத்திலிருந்து சத்தத்தை கேட்டபொழுது அவர் ஒரே வாக்கியம் பேசினார், உங்களிடத்தில் எவன் பாவம் இல்லாதிருக்கிறானோ அவன் முதல் கல் எறியட்டும் என்று சொன்னார். அவ்வளவுதான், அவர்கள் ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். அங்கே ஒரு பிரசங்கம் அந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை, ஒரு வாக்கியமே அந்த பிரச்சனையை தீர்த்துவிட்டது. இதுதான் நாமும் எப்படி நம்முடைய ஊழியத்திலே இருக்க முடியும், நடக்க முடியும் என்பதற்கான ஒரு உதாரணமாக இருக்கிறது. கிறிஸ்து விலக்கிரியம் செலுத்தினார், மனத்தாழ்மையாய் நடந்தார், மனசாட்சி தூய்மையா இருந்தது, அவர் முழுமையாக அர்ப்பணித்திருந்தார் தன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதியிலும். நாம் இந்த பகுதியும் அர்ப்பணிக்காத பகுதி இருக்கக்கூடாது, அப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். இந்த மனுஷன் ஆண்டவரிடத்திலே வந்தான், அவனிடத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் பகுத்தறிந்தார். அவனிடத்திலே சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்துக்கு பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசாக்க இடமில்லை என்றார். இந்த மனுஷன் ஒரு வேத பாரகன், ஒரு வேத கலாசாலையில் பயின்றவன் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரிடத்திலே வந்தால் அவன் நல்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழலாம் என்று அவன் நினைத்ததாக அவர் உணர்ந்தார். ஆண்டவர் சொன்னார், உறங்க உனக்கு இடம் இல்லை, கிடைக்காது என்று சொன்னார். இன்றைக்கு அநேக இயேசு ஒரு ஐஸ்வர்யவான் என்று இன்றைக்கு உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போதனையானது கடந்த 40 வருடங்களாகத்தான் இருக்கிறது, கடந்த 25 வருடங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்ட ஒரு போதனை கேட்டதில்லை. ஏனென்றால் இந்த நாட்களிலே எப்படி பிரசங்கியார்கள் மிக அதிகமாக ஐஸ்வர்யங்களாக இருக்கிறார்கள், எப்படி தங்களுடைய பின்பற்றுகிறவர்களிடத்திலிருந்து காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் வாங்கி அதிலிருந்து இன்றைக்கு தொலைக்காட்சி மூலமாகவும் உங்களுடைய முகத்தை பார்க்காதவர்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கக்கூடிய வழிகள் இப்படி ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பிரசங்கியார்கள் லட்சாதிபதிகளாக மாறியிருக்கிறார்கள். எப்படி அவர்கள் இப்படி இந்த லட்சாதிபதியான நிலைமையை எப்படி நியாயப்படுத்துவது? இயேசு கிறிஸ்து பின்பற்ற எப்படி அவர்கள் சொல்லுவார்கள், அதை எப்படி செய்ய முடியும்? ஒரே வழிதான், இங்கேயும் இங்குமாக வசனத்தை பார்த்து இயேசுவும் ஐஸ்வர்யவான் என்று நிரூபிக்கிறார்கள். உதாரணமாக அவர்கள் ரோம போர் சேவகர்கள், அவருடைய பல அங்கியை, பல விருணமான அங்கியை அவர்கள் கிழிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அது மிகவும் கேள்விக்குரியதாக இருக்கிறது. இங்கே சொல்லுகிற மனுஷகுமாரன் தலைசாய்க்க இடமில்லை, அவளுக்கு தூங்குவதற்கு அவளுக்கு இடமில்லை. அவர் ஒரு ஐஸ்வர்யமான நபர் அல்ல. அந்த நாட்களிலே ஒரு சத்திரத்திலே போய் தங்கவில்லை. அவர் ஒரு எளிமையான பிரசங்கியாக இருந்தார். எளிமையான ஜனங்களிடத்திலே பணத்தை வாங்கிக் கொண்டு அவர் அப்படி ஆடம்பரமாக வாழ விரும்பவில்லை. யோவான் 7 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் தேவாலயத்திலே பேசின அந்த பிரசங்கம் பண்டிகையினுடைய கடைசி நாளிலே, யோவான் 7:37, என்னிடத்திலே வந்து பானம் பண்ணுங்கள், என்னை விசுவாசிக்கிறவனிடத்தில் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தினுள் நதிகள் ஓடும் என்று சொன்னார். இப்படி அநேக காரியங்களை பேசினார். அந்த ஜனங்கள் 7:40 சொன்னார்கள், ஜனங்கள் சொன்னார்கள், ஜனங்கள் அநேகம் வசந்து கேட்டும் ஐயா அவர் தீர்க்கதரிசியாக என்றார்கள். அவர் பரிசேயர்கள் அவரை பிடித்து வரும்படி அதிகாரிகளை அனுப்பினார்கள். 45 வசனத்திலே அவர்கள் திரும்பி வந்தவர்கள் கூட, அந்த ராணுவ ஜனங்கள் கூட இயேசுவை குறித்து அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். யோவான் 7:46. அவர்கள் மிகவும் கவரப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே அந்த தேவாலயத்திலே அந்த அதிகாரத்தினுடைய கடைசியிலே 53 வசனம், பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இயேசு எருசலேமில் இருந்தார். அவருடைய வீடு ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலாக கப்பர்நகுமில் இருந்தது. அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள், ஆனால் இயேசு ஒலிவமலைக்கு போனார். அடுத்த இந்த 2 வாக்கியங்களும் ஒரு வாக்கியம்தான், ஆனால் இந்த அதிகார பிரிவினையிலே அது அடுத்த அதிகாரத்துக்கு சென்று விட்டது. யோவான் 7:53, யோவான் 8:1, பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள், இயேசு ஒலிவமலைக்கு போனார். இதை குறித்து யோசித்து பார்த்தீர்களா? ஒரு பிரசங்கியார் வேறொரு நகரத்தில் இருந்திருக்கிறார், இந்த வல்லமையான செய்திகளை மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய செய்திகளை பேசுகிறார். அந்த நாளின முடிவிலே யாருமே போதகரே நீர் எங்கே என்று தங்குகிறீர் என்று கேட்கவில்லை. அவரை அசட்டை செய்து விட்டு அவர்கள் தங்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். எருசலேமில் இயேசுக்கு வீடு இல்லை. அவர் என்ன செய்கிறார்? யாருமே தங்களை தங்கள் வீட்டுக்கு அழைக்கவில்லை. தம்மை அவர் சொன்ன பரவாயில்லை, மழை இல்லை, நான் ஒளிவு மலையில போய் நான் மரத்துக்கடியில் படுத்துக் கொள்கிறேன். அங்கே போகிறார், மரத்தடியில் படுத்துக் கொள்கிறார். மனுஷகுமாரனுக்கு தலைசாய்க்க இடம் இல்லை, ஆகாயத்து பறவைகளுக்கோ இடம் இருக்கிறது, எனக்கு இல்லை என்று நிரூபித்தார். ஏன் அவர் யூதாஸ் காரியத்தில் இருந்ததான அந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒரு நல்ல சத்திரத்திலே தங்கியிருந்திருக்க கூடாது? அதை அவர் செய்ய மாட்டார். ஏனென்றால் நான் இதை குறித்து ஆண்டவரை நான் தேடினேன். இதை நான் பார்த்தபொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே நீர் ஒரு புத்துணர்ச்சியோடு அடுத்த நாள் பிரசங்கிப்பது புத்துணர்ச்சியோடு இருக்க விரும்பவில்லையா? ஒரு சத்திரத்திலே சென்று இரவில் நல்லா தங்கியிருந்தால் புத்துணர்ச்சியோடு இருக்கலாமே என்று கேட்டேன். ஆண்டவர் இப்படி எனக்கு பதிலளிப்பதாக நான் உணர்ந்தேன். அந்த யூதாஸ் காரியத்தை வைத்திருந்த பணம், அந்த ஏழை விதவைகள் கொடுத்த காசிலிருந்து வந்த பணம் அது. ஆகவே நான் அதை, அந்த ஏழை விதைகளுடைய பணத்தை எடுத்து நானே ஒரு ஆடம்பரமான ஒரு சத்திரத்தில் நான் தங்க மாட்டேன் என்று சொன்னதாக உணர்ந்தேன். அவர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று இருப்பார். அப்படிப்பட்டதான ஒரு உண்மைதான் காரியம். நான் என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், ஹோட்டலில் தங்குவது தவறல்ல. நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கிறது. சில சமயங்களில் நாம் இப்படி தங்க வேண்டியதுதான். ஆனால் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அவர் பிதாவினாலே நடத்தப்பட்டார். நான் இதை இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தக்கூடாது, நான் மரத்துக்கடியில் படுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அடுத்த நாளிலே யோவான் 8:2 அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்தவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இது மிக சுவாரஸ்யமான காரியத்தை நான் பார்க்கிறேன். யாருமே அவரை பார்த்து ஆண்டவரே நீ சென்ற இரவு எங்கே தூங்கினீர் என்று கேட்கவில்லை. யாருமே கேட்கவில்லை. அற்புதமாக இருக்கிறது. ஜனங்கள் எவ்வளவு உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்கே அவர் தொடர்ந்து உபதேசிக்கிறார். அதை குறித்து அவர் எந்த குறை சொல்லவும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரி பின்பற்றுவது அற்புதமா இல்லையா? ஒரு நீங்கள் வெளியிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு பிரசங்கியார், யாரை குறித்தும் எதை குறித்தும் இங்கு குறை சொல்ல இல்லை. கருமையான ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஜனங்களிடத்திலிருந்து அவர்கள் உங்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவர்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் அதை குறித்து மனமடைவீர்களா? அவர்கள் குறித்து குறை சொல்கிறீர்களா? இயேசுவை பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். இயேசுவிலே மாத்திரம், தேவனிலே மாத்திரம் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த ஒரு குறை சொல்ல முறுமுறுப்பும் உங்கள் இதயத்திலிருந்து வராது ஒருபோதும். ஆகவே இயேசு யோவான் 8:20 சொன்ன பொழுது அது சில இடங்களிலே அப்படியே உண்மையாக இருந்தது. அதை நாம் சுவிசேஷங்களை பார்க்கிறோம். இன்னும் அநேக இடங்களிலும் அப்படித்தான் அவர் இருந்திருப்பார். ஏனென்றால் அவர் என்னவெல்லாம் செய்தார் என்ற முழு விவரக்குறிப்பும் நமக்கு இல்லை. இந்த நபரிடத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் போகிற இடெல்லாம் என்னை பின்பற்ற வேண்டுமா? அதைத்தான் நீ செய்ய வேண்டுமா? அது உனக்கு என்ன விலைக்கிறையும் செலுத்த வேண்டி வரும் தெரியுமா? நீ ஏழை ஜனங்களை ஆதாயமாக படுத்தி நீ ஒரு ஆடம்பரமாக வாழ முடியாது. அது முடியாது. நீ என்னை பின்பற்ற விரும்ப வேண்டும் என்றால் அசௌகரியப்படவும், சில உங்களுடைய வசதிகளை விட்டுவிடவும், ஒரு நல்ல ஒரு மெத்தையில படுக்கிறதை விட்டுவிடவும், நல்ல சாப்பாடு சாப்பிட விட்டுவிடவும் நீ தாயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். மத்தேயு 8:29 வாசிக்கிறோம். அவர் வேறொரு சீஷன் எடுத்து சொன்னார். இது ஒரு வேதபாரன் அல்ல, இது வேற ஒரு சீஷன். மத்தேயு 8:21 அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். நான் அந்த இடத்திலே அதனுடைய அர்த்தம் என்ன என்று நான் புரியவில்லை. சில சமயங்களிலே அந்த சொன்ன அர்த்தம் அப்பொழுதுதான் தன்னுடைய தகப்பன் மறுத்து விட்டார், அடக்காரனுக்கு போக வேண்டும் என்று சொன்னாரா? அந்த சமயத்திலே இயேசு மிகவும் கடின இதய முடியாக இருந்து, இல்லை நீ அடக்காரனுக்கு போகக்கூடாது என்று சொல்லியிருப்பாரா? நான் அப்படி இருந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதை சொல்லுவது கடினம். ஒருவேளை நான் இதை ஒருவேளை என்றுதான் நான் கணித்து சொல்கிறேன். அந்த நபர் வந்து என்னுடைய அப்பா மறிக்கிற வரைக்கும் நான் காத்திருந்து வருகிறேன் என்று சொல்லியிருந்திருக்கலாம். எனக்கு சில கடமைகள் இருக்கிறது. என்னுடைய அப்பா வயதானவராக இருக்கிறார். அவர் கொஞ்சம் காலத்தில் மறித்து விடுவார். அதற்கு பிறகு நான் வந்து நான் உண்மை பின்பற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்று, மறித்தவர் தங்கள் மறித்தவரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்வார். அதனுடைய காரணம் என்னவாயிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு காரியம் தெளிவாயிருக்கிறது. அது என்ன? சில சமயங்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவார், பேசி என்னை பின்பற்றும் பொழுது ஒரு சமுதாய கடமையை காட்டிலும் ஊழியம் செய்வது முக்கியம் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஒரு தகப்பனை அடக்கம் பண்ணுகிற அந்த சமுதாய கடமையை காட்டிலும் நானும் இப்படி நினைவு கூறுகிறேன். நான் ஒரு கான்பரன்ஸ் கூட்டத்தில் இருந்தேன். அந்த கான்பரன்ஸ் கூட்டத்தில் நடுவிலே நான் கேள்விப்பட்டேன், இப்படி என்னுடைய அம்மா வியாதிப்பட்டு மறிக்கும் தருவாயில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். தன்னுடைய கடைசி நேரங்களில் இருக்கிறார்கள், அவங்க கொஞ்ச காலம் வியாதியாக இருந்தார்கள். நான் பிறகு அவர் மறித்து விட்டார்கள் என்று கேட்டேன். நான் அதை குறித்து ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அந்த காலை வேளையிலே ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கான்பரன்ஸில் இருக்கிறதான எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். நான் இதை விட்டுவிட்டு அப்படியே சென்றால் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அது மறித்ததனுடைய தாயார், யாருமே அதை குறித்து எந்த தடையும் சொல்ல மாட்டார்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். ஆகவே நான் என்னுடைய சகோதர சகோதரர்களுக்கு நான் எழுதினேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதினேன். நான் வர முடியாது, தயவுசெய்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நான் தொடர்ந்து கான்பரன்ஸ் கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டேன். இது ஒரு பிரமாணம் என்று நான் சொல்லவில்லை. சில நேரங்களிலே தேவன் தாமே ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். நீங்கள் சீஷனாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே நான் போகவில்லை. அது குறித்து எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்னுடைய அம்மாவை நான் பரலோகத்தில் நான் பார்ப்பேன். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள். அது ஏதோ ஒரு வேறொரு நாட்டுக்கு போறது போல நான் வழியனுப்ப என்னால் முடியவில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தீவிரமான ஒரு சீஷனாய், இயேசுனுடைய சீஷனாய் இருப்பீர்கள் என்றால், இருக்க வேண்டும் என்று இயேசு நடந்தபடி நடக்க விரும்பினால், நீங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கைக்கென்று தீர்மானித்ததை நிறைவேற்ற வேண்டும் இந்த பூமிக்குரிய ஒரு வாழ்க்கையில என்று நினைப்பீர்கள் என்றால், நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் சில சமுதாய கடமைகளின்படி வாழ முடியாது. என்னை இதை மேற்கோள் காட்டாதீர்கள், இதை உங்களுடைய பிரமாணமாக வைக்காதீர்கள். நான் யாருக்கும் பிரமாணம் வைப்பதில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் அசௌகரியப்படுவதற்கும் தியாகம் பண்ணுவதற்கும் எதையும் செய்வதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு பின்பற்ற விரும்பினால் இயேசு சொன்னார், உன் தாயும் தகப்பனையும் அதிகமாய் நீ எண்ணினால் நீ எனக்கு பாத்திரம் இல்ல என்று சொன்னார். அது மிகவும் தீவிரமான ஒரு அடிப்படையான ஒரு உபதேசம். இப்படிப்பட்ட சீஷர்கள் கிறிஸ்தவத்திலே குறைவாயிருக்கிறார்கள். அதுதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையோட மிகவும் ஆழமற்றதாக இருக்கிறதுக்கான காரணம். அநேக கிறிஸ்தவர்கள் நான் கிறிஸ்தவ பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் சொல்ல முடியாது இருக்கிறது. இந்த உலகத்துக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதிகம் தேவையா இருக்கிறார்கள். அவை இயேசு சொல்கிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அவர் படவில ஏறி சீஷல் அவர்கள் பின் சென்றார்கள். அநேக சமயங்களில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அதுக்கு மேலாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நான் சொன்னது போல இயேசு அதே பதிலை வேற ஒருத்தருக்கு சொல்லியிருக்க மாட்டார். தன்னுடைய தகப்பனுடைய மரணத்தை அடக்கத்தை விரும்பின இன்னொரு நபருக்கு அதை சொல்ல மாட்டார். ஏனென்றால் புதிய உடன்படிக்கையிலே நாம் பிரமாணத்தின்படி வாழ்கிறதல்ல, பழைய உடன்படிக்கையிலே இந்த சூழ்நிலையே இந்தந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று பிரமாணங்கள் இருந்தது. வேற சூழ்நிலையே அப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக பிரமாணங்கள் இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நாம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மை ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார். அதே விதமான சூழ்நிலைகளிலே வேறொரு கட்டத்திலே அவர் நிச்சயமா அதே எதிர்மாறான ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லுவார். இதுதான் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறதான ஒரு மகிமை. ஒரு சமயத்திலே ஆண்டவர் அடக்காததனை கலந்து கொள்ள சொல்லுவார், இன்னொரு சமயத்தில் அடக்காததனை கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவார். அது அப்படித்தான் இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் துரதிருஷ்டமாக இன்னும் பிரமாணத்தின்படி நடக்க விரும்புகிறார்கள். அதனால தான் எப்பொழுதெல்லாம் ஒரு பிரசங்கத்தை கேட்கிறார்களோ, ஒரு போதனை கேட்கிறார்களோ, அதிலிருந்து ஒரு சட்டத்திட்டங்களை பார்த்துக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் உங்களுக்கு எந்த ஒரு சட்டத்திட்டங்களை பிரமாணத்தை வைக்கவில்லை. நாம் இயேசு தன்னுடைய வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் கற்றுக் கொடுத்த இதிலிருந்து நாம் எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? அடிப்படையிலே பரிசுத்தாவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிஷத்தின் நிமிஷமாக பரிசுத்தாவியானவர் நடத்தப்படுவது. ரோமர் வசனம் இருக்கிறது, ரோமர் 8:14. ரோமர் 8:14. இது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் என்ன? அவர்கள் யார்? அவர்கள் குழந்தைகள், பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் குமாரர்களுக்கும் வித்தியாசம் உண்டு, புத்திரர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. புதிய உடன்படிக்கையிலே அவரை எவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். மனம் திரும்பும் பொழுது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள், பிறக்கிறார்கள் குழந்தை. ஆனால் பரிசுத்தாவியானவர் உங்களை நடத்த அனுமதிப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும், அப்பொழுது நீங்கள் முதிர்ந்த புத்திரராகிறீர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். அதனால்தான் நாம் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும். நாம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாம் இயேசு கற்பித்த அனைத்தும்படி நடக்க வேண்டும் என்றால், அவருடைய கிரிகளினாலும் வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தாவினாலும் நடத்தப்பட வேண்டும். அவர் கொடுத்த ஒரு வாக்கிய பதிலேயும் கூட அவருடைய தேவைக்கு ஏற்றபடி ஏற்ற வார்த்தையாக இருந்தது. நீங்கள் இப்படி விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை தர முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஒருவருடைய தேவைக்கு ஏற்றபடி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையிலே இது மிகவும் உபயோகமாக இருந்தது. லூக்கா 21, இது ஒரு அநேக சமயங்களே என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் உரிமை கோரின ஒரு வாக்கு தத்துவம். பொது ஊழியத்திலே மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்திலே ஜனங்களின் இடத்துல வந்து கேட்கும்பொழுது பேசும்பொழுது சம்பாஷணையிலே லூக்கா 21:15, உங்களை ஒரு விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். லூக்கா 21:15, எனக்கு இது ஒரு பெரிய வாக்குத்தமாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே. நீங்கள் ஆண்டவர் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு செக்கை பேங்குக்கு எடுத்து செல்வது போல நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால், இது பல்லவத்தினுடைய வங்கிக்கு எடுத்து சென்று இயேசு இதில் கையெழுத்திட்டிருக்கிறார், இயேசு நாமத்தினால நான் உரிமை கோரிக்கொள்கிறேன், இது எனக்குரியது, எனக்கும் ஞானமும் வாக்கையும் ஞானமும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் என்னை எதிர்பேசக்கூடாத அளவுக்கு எனக்கு கிடைக்கும் என்று நாம் உரிமை கோரவில்லை என்றால் அது நமக்கு கிடைக்கும். ஒருவேளை அவர்கள் நம்மை விரோதிக்கலாம், நம்மை எல்லா பெயர்களை கூறி அழைக்கலாம், பேசுபல் என்று அழைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய ஞானம், அருமையான சகோதர சோழர்களே, இதை இதற்கென்று நீங்கள் வாஞ்சியுங்கள். சகோதரிகளும் கூட வாக்குத்தம் சுரக்க முடியும் சொல்லியிருக்கிறது. ஜனங்களுடைய தேவனுக்கு ஏற்ப பேசுகிறது தான் தீர்க்க தரிசனம். இயேசு இந்த இரண்டு மக்களுக்கு வெவ்வேறு தேவை உள்ளவர்கள். தேவனுடைய ஆவி அவர் இயேசுக்கு உதவினபடினாலே அவர் சரியான வார்த்தையை பேசினார். ஒரு காரியத்தை நான் முடிவுரையாக நான் சொல்லுகிறேன். நான் எப்படி தேவைக்கு ஏற்ற ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற வார்த்தை பேச முடியும் என்று தேவனை தேடின பொழுது, அது தனிப்பட்ட விதத்திலே பேசுவதா இருக்கலாம், ஜனங்களிடத்திலே, அல்லது ஒரு இப்படிப்பட்ட ஒரு தீவிர நிகழ்ச்சியிலே இருக்கலாம், அல்லது ஒரு கான்பரன்ஸ்லே ஒரு பிரசங்க பீடத்திலிருந்து பேசலாம். நான் ஆண்டவரை கேட்டபொழுது ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது உன்னுடைய இருதயம் என்னுடைய வார்த்தையினாலே நிரப்பியிருக்க வேண்டும். என்னுடைய தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய இருதயம் என்னுடைய ஜனங்களுக்காக அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டும். இதுதான், நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால் அது முதன்மையான காரியம். அதன் மாத்திரம் நீங்கள் நிலைத்திராமல் உங்களுடைய தேவ வார்த்தையை படித்து உங்களுடைய மனதை வார்த்தையினால் நிரப்பி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை தேவ ஜனங்கள் மீது உள்ள அன்பினாலே நிரப்பினால், நான் உங்களுக்கு சொல்லட்டும், எப்பொழுதுமே தேவன் ஒரு வார்த்தையை அந்த தேவைக்கு ஏற்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தையை தருவார். இதை நான் பல வருடங்களாக அனுபவித்திருக்கிறேன். தேவன் பாரபட்சம் அல்லவர் அல்ல, எனக்கு செய்தது உங்களுக்கும் செய்வார். இதை நான் அநேக வருடங்களாக நான் கேட்டேன். இயேசுக்கு செய்தது எனக்கும் செய்வார் என்று நான் விசுவாசித்தேன். ஆகவே நீங்களும் இந்த பூமியிலே அப்படி நடந்து பிதாவைக்கு ஊழியம் செய்ய முடியும். இயேசு செய்தது போலவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்வோம்.